الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى عز وجل في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام را تلك آيات الكتاب وقرآن مبين ربما يود الذين كفروا لو كانوا مسلمين صدق الله مولانا العظيم النبي ذر رضي الله عنه قال يقول الله سبحانه وتعالى عز وجل من لقيني بقراب الأرض خطيئة لا يشرك بي شيئا لقيته بمثلها مغفرة رواه مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم போற்றி புகழ்வதற்கு நாவையும் பணிந்து குனிந்து சிரம் சாய்ப்பதற்கு அல்லாஹுவை சுஜூது செய்வதற்கு அல்லாஹ் நம்மீது கடமையாக்கிய ஒவ்வொரு காரியங்களையும் நாமாகவே தாமாகவே சுயமாகவே செய்து கொள்வதற்குண்டான உடலிலே உறுப்புகளையும் சக்தியையும் தந்த எல்லாம் வல்ல அல்லாஹு சுபஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், எண்ணில் அடங்காதவன், அவன் ஏகன். உலகத்திலே கோடிக்கணக்கான படைப்பினங்களை படைத்து அதிலே மனித சமூகத்தை சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக ஆக்கியவன். அப்படி படைக்கப்பட்ட மனித சமூகத்துக்கு நீங்கள் உலகத்திலே முஸ்லீம்களாக வாழ்வதைப் போலவே இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய சந்தர்ப்பத்திலே மௌத்தாகின்ற பொழுது ஒரு முஸ்லீமாகவே தவிர மௌத்தாகாதீர்கள் என்று குர்ஆனின் மூலமாக நமக்கு நன்மாராயமும் சொன்னவன். அவனை புகழ்கின்றேன், அவனிடமே உதவியும் கோருகின்றேன். அடுத்து எங்களும் பெருமானார் நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் அழகான சிறப்பான சீரிய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே கண் சிமிட்டும் அளவு கூட மாற்றம் செய்யாமல் வாழ்ந்த உயிரிலும் மேலான உத்தம சஹாபா பெருமக்கள், அவர்களின் தோழர்கள், அவர்களை துயர்ந்தவர்கள், நல்வழி நடந்தவர்கள், சாலிஹான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுவின் அருளும் சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் என்றென்றும் உண்டாகட்டும். புனிதம் நிறைந்த ஜும்ஆவின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுவின் அருள் நிறைந்த பள்ளி வாசலிலே மிகவும் அமைதியாகவும் ஒழுக்கத்தோடும் வந்து அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, மிக மிக குறுகிய கால இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹுடைய கட்டளைகளையும் அன்னதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் நாம் ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் பேசுவதோடும் கேட்பதோடும் மாத்திரம் நிறுத்திக் கொள்ளாமல் அன்றாடம் 24 மணித்தியால வாழ்க்கைக்குள்ளே ஒவ்வொரு நிமிடமும் நாம் அதை எடுத்து செயல்படுவோமாக இருந்தால்தான் நிச்சயமாக ஈருலகிலும் வெற்றி பெறலாம் என்ற நல்ல செய்தியை இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே சொல்லிக் கொள்கின்றேன். எனவே அல்லாஹ்வும் அவனால் அனுப்பப்பட்ட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் உலகத்திலே மனிதனாக வாழுகின்ற பொழுது எப்படியான நல்ல கருமங்களை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ளுமாறு நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றதோ அப்படியான நல்ல நலவான கருமங்களை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ளும் விடயத்தினும் இவைகளை எல்லாம் தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ள வேண்டும். அப்படியான பாவத்துக்கு அருகாமையிலே கூட செல்லாதீர்கள் என்று குர்ஆனின் மூலமாகவும் நபியுடைய அழகான வாழ்க்கையின் மூலமாகவும் நமக்கு எச்சரிக்கையும் நன்மாராயமும் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அப்படியான தீயவற்றை தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளும் விடயத்திலும் முதலாவதாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நான் நசீஹத்தும் வசியத்தும் செய்து கொள்கின்றேன், தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்து கொள்கிறேன். ஏனென்றால் உலக வாழ்க்கையிலே பலதரப்பட்ட மனித கோடியை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அந்த மனித சமூகத்திலே ஏழை பணக்காரன், படித்தவன் பாமரன், நாட்டுவாசி கிராமவாசி செல்வந்தர் என்றெல்லாம் ஒவ்வொரு வர்க்கத்தினரை அல்லாஹு தஆலா படைத்து அந்த ஒவ்வொரு வர்க்கத்தினரிடத்திலும் அல்லாஹு தஆலா எதிர்பார்ப்பது அல்லாஹுடைய சிந்தனையை அல்லாஹுடைய பயத்தை, எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றானே என்ற அச்சத்தை தான் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் இருந்து எதிர்பார்க்கின்றான். அப்படிப்பட்டவர்கள்தான் என்னிடத்திலே சிறந்தவர்கள் என்பதையும் குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகின்றான். எனவே உலகத்திலே வாழுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பயத்தோடு அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழ்ந்து அதே நிலைமையிலே இந்த உலகத்தை விட்டு பிரியும் நல்ல பாக்கியங்களை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. மேலான நல்லவர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் ஒரு சிறப்பான செழிப்பான மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். 12 மாதங்களிலே சங்கையாக்கப்பட்ட 4 மாதங்களிலே ஒரு மாதமான ரஜபுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதத்தினுடைய சிறப்புகள் ஏராளம் தாராளம் இருக்கின்றது. இருந்தாலும் இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை மகிமைகளை பேணி அந்தஸ்தைகளை கொடுத்து கண்ணியமாக நடந்து கொள்ளுமாறும் முதலாவது நான் உங்களுக்கு வேண்டிக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே மனித சமூகத்திலே நாம் சிலர்கள் சிலருடைய வாழ்க்கையை எண்ணி பார்க்கின்ற பொழுது நாம் எங்கு பயணம் செய்கின்றோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ற சிந்தனையை மறந்து நாம் உலகத்திலே மனிதன் என்ற அந்த அந்தத்தில் இருந்து விலகி ஐவாய் மிருகங்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான சூழ்நிலையிலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஈமானை பாதுகாப்பதென்பது, மனிதர்கள் பாவம் செய்வதென்பது சர்வசாதாரணமாகிவிட்டது. இது பாவம்தானா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லோரும் செய்கின்றார்களே சொல்லுகின்றார்களே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பாவத்தினுடைய விபரீதம் விளங்காமல் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு புறம். மார்க்கத்தினுடைய தெளிவுகளும் மார்க்கத்தினுடைய உபதேசங்களும் மார்க்கத்தினுடைய உபன்யாசனங்களும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் கேட்டுக்கொண்டும் செயல்பட்டுக் கொண்டும் இருக்கின்றோம். ஆனால் மார்க்கத்தினுடைய எந்த சட்டதிட்டமும் யாருக்கும் தெரியாமல் இல்லை. முன்னைய 50, 25, 30 வருடங்களுக்கு முன்னாலே மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் வாழ்ந்தார்கள். மார்க்கத்தினுடைய விபரீதங்களை மார்க்கத்தினுடைய விடயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர்கள் இருந்தார்கள். ஆனால் இபாதத்துக்கள் செய்யக்கூடிய நல்ல மக்கள் பள்ளி வாசல்கள் நிறையவே காணப்பட்டார்கள். அதற்கு என்ன காரணம்? மார்க்கத்தினுடைய விவரங்களை சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது யாரும் தர்க்கம் செய்ய வேண்டும், யாரோடும் விவாதம் செய்ய வேண்டும், மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு விடயங்களையும் பேச்சுவார்த்தையோடு அவர்கள் முறித்துக் கொள்ளவில்லை. மாற்றமாக ஒன்றை கேட்டாலும் பல விடயங்களிலே இபாதத்துக்களை கொண்டு பள்ளி வாசல்களை அலங்கரித்தார்கள். குடும்ப வாழ்க்கையிலே சிறப்பாக நடந்தார்கள். தொழிலிலே வியாபாரத்திலே பரக்கத்திருந்தது. இப்படி சமூக வாழ்க்கையிலே ஒற்றுமையை பார்த்தார்கள். காரணம், மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய மக்களை மதித்தார்கள். அதற்குரிய காரணங்கள் என்னவென்றால் இபாதத்து செய்ய வேண்டுமே என்ற ஒரே ஆசை. அப்படியான நிலைமைகள் மாறி இன்றைய நவீன நூற்றாண்டிலே மார்க்கத்தினுடைய உபதேசங்கள் யாருக்கும் தெரியாமல் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்கள் இரண்டு விதமாக பாவம் செய்கின்றார்கள். ஒன்று,
அவர்கள் தெரிந்து கொண்டே பாவம் என்று தெரிந்து கொண்டே செய்கின்றார்கள். இன்னும் ஒன்று, மக்கள் பாவம் என்று தெரியாமல் செய்கின்றார்கள். எனவே கண்ணியமான நல்லவர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, நானும் நீங்களும் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்றாட வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய பாவங்களை தெரிந்து கொண்டு செய்யக்கூடிய கூட்டத்திலே இருக்கின்றோமா, அல்லது இது பாவம் என்று தெரியாமல் செய்யக்கூடிய கூட்டத்திலே இருக்கிறோமா என்பதை நானும் நீங்களும் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். பெரிய மார்க்க உபதேசங்கள் தேவையில்லை. மேலான நல்லவர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இப்படியான மார்க்கம் மடிந்து மார்க்கத்தினுடைய உபதேசங்கள் இன்று நிறையவே காணப்படக்கூடிய காலகட்டத்திலே மக்கள் இஸ்லாத்தை விட்டும் விலகிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற கவலையான செய்தியையும் இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகம் ஊட்டுகின்றேன். முன்னைய காலங்களிலே பத்திரிகைகளே பார்க்கின்ற பொழுது அப்புவாமி என்று சொல்லக்கூடியவர் புனிதமான இஸ்லாம் மதத்தை தழுவி அவர் தன்னுடைய பெயரை முகம்மது என்று மாற்றிக்கொண்டார். இதற்கு பின்னாலே வரக்கூடிய எல்லா ஆவணங்களிலும் அவர் முகம்மது என்று கையொப்பம் இடுவார் என்பதை பத்திரிகைகளிலே நாம் அதிகமாக படித்திருக்கின்றோம், படித்துக் கொண்டிருக்கின்றோம், படிப்போம். ஆனால் அப்படியான நிலைமைகள் மாறி இன்றைய இந்த நவீன யுகத்திலே, இந்த நவநாகரீக நூற்றாண்டிலே இன்று நாம் பார்க்கக்கூடிய கவலையான நிலைமைகள் என்னவென்றால், அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய முஸ்லிமானவர் அவர் இஸ்லாத்தை விட்டும் விலகி கிறிஸ்தவ மதத்தை தழுவி அவருடைய பெயரை இப்பொழுது மதா என்று மாற்றிக்கொண்டார், அசா என்று மாற்றிக்கொண்டு விட்டார். இதற்கு பின்னாலே அவர் வரக்கூடிய ஆவணங்களிலெல்லாம் அப்படியாக கையொப்பமிடுவார், அவர் கிறிஸ்தவ மதத்தை தழுவிக்கொண்டார் என்ற கவலையான செய்திகளை இன்றைய பத்திரிகைகளிலே நாம் படிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்க. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கலிமா இல்லாதவர்கள் உலகத்திலே அதிகமானவர்கள் வாழ்கின்றார்கள். கலிமா சொன்னவர்களை விட மாற்று மதத்தவர்கள் தான் உலகத்திலே ஏராளமானவர்கள், தாராளமானவர்கள் வாழுகின்றார்கள். அவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இஸ்லாத்துக்கு வருவது ஆச்சரியமான விடயம் அல்ல. ஹக்கிலே வருவது, பாத்திலை விட்டுவிட்டு ஹக்கிக்காக வருவது, ஹக்கிலே வந்து இணைந்து கொள்வது, அது யாருக்கும் அபூர்வம் இல்லை, அது ஒரு ஆச்சரியமான செய்தி இல்லை. அதைவிட ஒரு முஸ்லிம் ஹக்கிலே இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் மாற்று மதத்திலே போய் இணைந்து கொண்டார் என்பதுதான் அதைவிட கவலையான செய்தி என்பதை நாங்கள் ஒவ்வொருவர்களும் விளக்கிக் கொள்ள வேண்டும். இன்றைய தலைமுறையை, நாளைய சமூக தலைவர்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு ஒவ்வொரு சகோதரர்களிடத்திலும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒவ்வொருவர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் இன்றைய யுகத்திலே என்னமோ தேவையில்லாத விடயங்களுக்காக வேண்டி தர்க்கம் செய்து கொண்டிருக்கின்றோம். மார்க்கத்தினுடைய விவகாரங்களை இன்று நாம் ஒவ்வொருவர்களும் பேசி பேசியே உலகத்திலே வாழ்ந்துவிட்டோம். தலையிலே தொப்பி அணிவதா, நெஞ்சிலே தக்பீர் கட்டுவதா, கைவிரலிலே அத்தகையாத்திலே விரலை ஆற்றுவதா போன்ற பழைய விடயங்களிலே நாம் பேசி பேசி நம்முடைய வாழ்க்கையை கழித்து விட்டோம். இன்னும் ஓரிரு மாதங்களிலே ரமலான் நம்மை வந்தடையப்போ பார்த்துக் கொண்டிருக்கிறது. மேலான நல்லவர்களே, அதைவிட கவலையான செய்தி என்னவென்றால், முஸ்லீம்கள் மதம் மாறிக்கொண்டிருக்கிறார். இவைகள் ஒன்றும் நான் சொல்லுவது வெளிநாடுகளில் அல்ல, அமெரிக்காவில் அல்ல, ஜப்பானில் அல்ல, இந்தோனேஷியாவில் அல்ல, இங்கே மக்கள் சாறை சாறையாக இஸ்லாத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள், சந்தோஷம். ஆனாலும் அது ஒரு ஆச்சரியமான விடயம் அல்ல. ஏன், பாலை குடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவன், பாலை குடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் இந்த பால் சரியில்லை என்று சேற்று தண்ணீரை போய் குடிப்பானால் இதுதான் ஆச்சரியம். சேற்று தண்ணீரை குடிக்கின்றவர்கள், இதற்கு பின்னாலே நான் விளங்கிவிட்டேன், இது சேற்று தண்ணீர், இது நாற்று தண்ணீர், நான் என்று ஒருவர் பால் குடிக்கிறார் என்றால் அது ஆச்சரியம் இல்லை. பால் குடித்த ஒருவர் பால் சரியில்லை என்று சேற்று தண்ணீரை குடிப்பாரானால் இதுதான் ஆச்சரியம். மேலான நல்லவர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, ஏன் உதாரணங்களை சொல்லுகிறேன் என்றால், மக்களுடைய வாழ்க்கையை இன்று நாம் ஒவ்வொருவர்களும் மக்களுடைய வாழ்க்கையை பார்த்து கவலைப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்று சுலைமான் நபியுடைய காலத்திலே ஒரு எறும்பு கூட்டத்தை பற்றி ஒரு எறும்பே கவலைப்பட்டிருக்கிறது என்றால் எம்முடைய உம்மத்தை பற்றி நாம் ஒவ்வொருவர்களும் கவலைப்படாமல் இருக்க முடியுமா என்பதைத்தான் சிந்திக்க வேண்டும். நாம் நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம், நம்முடைய தாய் என்ற இந்த வட்டாரத்துக்குள்ளே வாழ்ந்துவிட்டு நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுவோமானால் நிச்சயமாக சமூகத்தை பற்றி அல்லாஹ் நம்மிடத்திலே கேட்க வேண்டி இருக்கிறான். அதற்கு என்ன பதில் கூற வேண்டி இருக்கின்றோம்? மேலான நல்லவர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, நம்மை அண்மித்து வாழக்கூடிய சில ஓரிரு பிரதேசங்கள், வனாத்தமுள்ள போன்ற பிரதேசங்களிலே ஒரு ஆய்வு செய்தார்கள். என்ன ஆய்வு? அங்கே முஸ்லீம் குடும்பங்கள் எத்தனை இருக்கின்றது, மாற்று மதத்தவர்களுடைய வீடுகள் எத்தனை இருக்கிறது போன்ற ஒரு ஆய்வு செய்த பொழுது, இதை ஏன் சொல்கிறேன் என்றால், கண்ணியமானவர்களே, இன்று நாம் வெளிநாடுகளிலே இருந்து இஸ்லாத்துக்கு மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சந்தோஷம் அடைகின்றோம். அதை விட்டு விட்டு ஓரிரு மைல் தூரத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய நம்முடைய முஸ்லீம்கள் மதம் மாறி அப்படியே குடும்ப வாழ்க்கையை நடத்தி அப்படியே மௌத்தாகிக் கொண்டு பெட்டியிலே போகின்றார்கள். இந்த வனாத்தம் உள்ள பிரதேசத்திலே புதிதாக 4 பிளட்ஸ்கள் அடிக்கப்பட்டது, கட்டப்பட்டது. அங்கே 2000 வீடுகள் இருக்கிறது. 2000 வீடுகள். இந்த 2000 வீட்டிலும் 450 அல்லது 400 வீடுகள் முஸ்லீம்களுடைய வீடு. இந்த 450 வீடுகளிலும் சிலர்களுடைய நிலைமை கவலைக்கிடமாக இருந்து கொண்டிருக்கிறது. என்ன தெரியுமா? என்ன கவலையான விடயம்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் பூமியிலே இருக்கக்கூடிய மண்ணளவுக்கு பாவம் செய்துவிட்டு அல்லாஹுவை சந்தித்தாலும் அல்லாஹுவை இணை வைக்காத நிலைமையிலே அவர் அல்லாஹுவை சந்தித்தால் அந்த பாவத்தை எல்லாம் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி அல்லாஹ் அவரை சொர்க்கத்துக்கு அனுப்புகின்றான். எனவே மதம் மாறுவது, அல்லாஹுக்கு இணை வைப்பதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அப்படியான தவறுகளிலே நம்முடைய முஸ்லீம் சகோதரர்கள் நாளுக்கு நாள் விழுந்து கொண்டிருக்கிறார். இந்த 450 குடும்பங்களிலும் சிலருடைய நிலைமை என்னவென்றால், சில பெண்கள் அந்நிய ஆண்களை திருமணம் செய்திருக்கிறார்கள், சில ஆண்கள் அந்நிய பெண்களை திருமணம் செய்திருக்கிறார்கள். இப்படியே குடும்ப வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். குழந்தை பிறக்கின்றது, அந்த குழந்தைகளுக்கு அந்நிய பெயர்களையே சூட்டியிருக்கின்றார்கள். இப்படியே வாழ்ந்து இப்படியே மௌத்தாகி அந்நியவர்களுடைய ஜனாதாக்கள் மயிற்றுக்களை எப்படி கொண்டு போகப்படுகின்றதோ அது போன்று 3 நாட்கள் வைக்கப்பட்டு 4வது நாள் பெட்டியிலே செல்கிறது. ஒரு பெண்மணி திருமணம் செய்திருக்கிறாள், ஒரு முஸ்லீமை திருமணம் செய்திருக்கிறாள். அவளுக்கு ஏற்பட்ட கஷ்ட நிலைமையை தாங்க முடியாமல் வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிறாள். அவளுக்கு 2 பெண் மக்கள், அவந்த 2 பெண் மக்களும் வயதுக்கு வந்தவர்கள். வெளிநாட்டிலே இருந்து வீடு திரும்பி பார்க்கின்ற பொழுது கணவன் அனுப்பிய பணத்தை வீணாக செலவழித்து விட்டார் என்ற அந்த கோபத்தினாலே கணவனை வீட்டிலே இருந்து விரட்டிவிட்டு, ஒரு அந்நிய உனக்கு நான் செய்கின்றேன் வேலை பார் என்று சொல்லிவிட்டு ஒரு அந்நிய மனத்திலே ஒருவரை திருமணம் செய்திருக்கிறார். இது ஒன்றும் நாட்டுப்புறங்களில் அல்ல, நான் சொல்லக்கூடிய பிரதேசத்திலே நடக்கக்கூடிய கவலையான விடயங்கள். அந்த முதல் கணவருக்கு 2 பெண் பிள்ளைகள் வயது வந்தவர்கள், அதே வீட்டுக்குள்ளே வாழுகின்றார்கள். இந்த மாற்று மதத்தவனை திருமணம் செய்து அவனுக்கும் ஒரு பிள்ளை பிறக்கின்றது. அவனும் அந்த வீட்டுக்குள்ளே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மேலான நல்லவர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் ஒரு சகோதரர் சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார், சாதாரணமான ஒரு ஹோட்டல் செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஹோட்டலிலே அந்நியவருடைய அந்நிய மதத்தினுடைய ஒரு போட்டோ வைக்கப்பட்டிருக்கிறது. அவரை சந்தித்து பேசிய பொழுது, ஏன் நீங்கள் ஒரு முஸ்லீம் இப்படி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த பிளட்டிலே மேல் மாடியிலே இருக்கக்கூடிய அந்த அக்காவை நான் தான் கல்யாணம் முடித்திருக்கிறேன், இப்படியே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பண்சலைக்கு தான் செல்கின்றேன். மேலான நல்லவர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, முஸ்லீம்கள் மதம் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். கவலைப்பட வேண்டும். கவலை இல்லாமல் உலகத்திலே வாழ்ந்துவிட்டால் என்ன நிலைமை தெரியுமா நடக்கும்? ஒரு சகோதரர் ஒரு காரியாலயத்திலே வேலை பார்க்கிறார், திருமணம் முடித்திருக்கிறார். அவருக்கு காரியாலயத்திலே அந்த பெண்ணோடு ஏற்பட்ட தொடர்பு, அவள் என்ன செய்து விட்டால், நீ என்னை திருமணம் செய்ய வேண்டும், முதல் திருமணம் செய்திருந்தாலும் பரவாயில்லை என்ற அந்த விடாப்பிடியின் காரணமாக அந்த அந்நிய பெண்ணோடு வாழ வேண்டிய சந்தர்ப்பம் அவளுக்கு ஏற்பட்டது. இந்த சகோதரர் அந்த அந்நிய பெண்ணை திருமணம் செய்து சுமார் 16 வருடங்கள் வாழ்ந்துவிட்டார். 4 பிள்ளைகளுக்கும் அந்த அந்நிய பெண்ணோடு ஏற்பட்ட தொடர்பின் காரணமாக 4 பிள்ளைகளுக்கு தந்தையாகிவிட்டார். மேலான சகோதரர்களே, கதைகள் அல்ல, கதைகள் அல்ல. இன்றைய நாம் நிறுவனங்களிலே, காரியாலயங்களிலே, பொது இடங்களிலே வேலை பார்க்கின்ற நாங்கள், வீட்டிலே அழகான ஹலாலான மனைவி மக்கள் இருக்கின்ற பொழுது, நாம் இன்று வேலை தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டு ஹராமான முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமையிலே மௌத்து வந்தால் என்ன? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாளுடைய அடையாளங்களை சொல்லிக் கொண்ட பொழுது கடைசி காலத்திலே மக்கள் அதிகமான மௌத்தை சந்திப்பார்கள். அந்த ஒவ்வொரு மௌத்தும் திடீர் மௌத்துக்களாக இருக்கும். அந்த திடீர் மௌத்துக்கள் ஒவ்வொன்றும் வாலிபர்களாக இருப்பார்கள். அந்த மௌத்தினுடைய செய்தியே உங்களுக்கு ஆச்சரியை ஏற்படுத்தும். அவர் மௌத்தாகிவிட்டாரா? நேற்றிரவுதானே எங்களுடைய வீட்டுக்கு வந்து போனார். நேற்றிரவுதானே நான் அவருடைய வீட்டுக்கு போய் பேசிக் கொண்டிருந்தேன். நேற்று என்னுடைய கடைக்கு வந்து வியாபாரம் செய்தார். ஒன்றுமே இல்லையே, சுகரேகியாக இருந்தாரே. அவருடைய மௌத்தினுடைய செய்தி உங்களை ஆச்சரியத்திலே ஏற்படுத்தும். இது கியாமத்தினாலுடைய அடையாளம். இன்று பார்க்கின்றோமா இல்லையா? முன்னைய காலங்களிலே வாழ்ந்த நல்லவர்களிடத்திலே ஒரு சகோதரர்கள் இருக்கிறார்கள், கேட்டு பாருங்கள். முன்னைய காலங்களிலே மௌத் என்பது அதிகமான மௌத்தை அவர்கள் கண்டது, வயதாகி நோயாளியாகி இப்படித்தான் மௌத்தை சந்தித்தார்கள். இன்று நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலே திடீர் மௌத்துக்கள் அதிகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது மறுமை நாளுடைய அடையாளங்கள். மேலான நல்லவர்களே, இப்பொழுது 14 வருடங்கள் வாழ்க்கையை கழித்து 4 பிள்ளைகளுக்கும் தந்தையாகி அவர்களையும் திருமணம் முடித்துக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த பிள்ளைகளும் வளர்ந்து உயர்ந்து விட்டார்கள். இப்பொழுது நானும் நீங்களும் சந்திக்க வேண்டி இருக்கின்ற மௌத்தை அவர் சந்தித்தார். என்ன நடந்திருக்கும்? சகோதரர்களும் உறவினர்களும் ஓடினார்கள் வீட்டுக்கு. எதற்காக வேண்டி? ஜனாசாவை முஸ்லீம் முறைப்படி அடக்கம் செய்வதற்காக. உயிரோடு உள்ள பொழுது கவலைப்படவில்லை, முயற்சி செய்யவில்லை, அவரிடத்திலே போய் பேசவில்லை, அவர்களையும் போய் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கவில்லை, விட்டுவிட்டார்கள். மௌத்தானதற்கு பின்னாலே வெறுமனே கட்டையை எடுப்பதற்காக வேண்டி போய் முட்டிக்கொள்கிறார். அந்த மனைவி சொன்னால், 14 வருடங்கள் வாழ்ந்து விட்டோம், கவலைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், இன்பங்களோடு வாழ்ந்தோம், நீங்கள் யாருமே வரவில்லையே. இன்று இவருடைய ஜனாசாவை எடுப்பதற்காக வேண்டி வந்திருக்கின்றீர்களே, உங்களுடைய மதப்பிரகாரம் அடக்குவதற்காக வேண்டியா? தரமாட்டேன். 14 வருடங்கள் எங்களுக்காக வேண்டியே வாழ்ந்த என்னுடைய கணவரை என்னுடைய மதப்பிரகாரம் தான் அடக்கம் செய்ய வேண்டும். விட்டுக் கொடுக்கவில்லை அவள். உடனே நம்மவர்கள் ஓடினார்கள் போலீஸ் நிலையத்துக்கு. போலீஸ் நிலையங்களில் இருந்தும் காரியாலயத்தில் இருந்தும் அதிகாரிகள் வந்தார்கள். கேட்டார்கள், மனைவியிடத்திலே நீங்கள் இவருடைய பொடியை கொடுக்கின்றீர்களா அல்லது நீங்கள் சொல்லுகின்ற பிரகாரம் வைத்துக் கொள்கின்றீர்களா? அவள் சொன்னால், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, என்னுடைய மதப்பிரகாரம் தான் அடக்கம் செய்ய வேண்டும். மேலான நல்லவர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, 3 நாட்கள் மாற்று மதத்தவர்களைப் போல வைக்கப்பட்டு 4வது நாள் அவருடைய ஜனாசா பெட்டியிலே செல்கிறது. கவலைப்பட வேண்டும். இது போல நம்முடைய சகோதரர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். கதைகள் அல்ல. இந்த நிகழ்வுகளை ஏன் இந்த மிம்பரிலே சொல்லுகிறேன் என்றால், இனி வரும் தலைமுறையாவது நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் மார்க்கத்தோடு இருக்கிறார்கள், என்னுடைய குடும்பம் மார்க்கத்தோடு இருக்கிறது என்ற வட்டாரத்துக்குள்ளே வாழ்ந்துவிட்டு நாம் மௌத்தாகி விடுவோமானால் நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு அந்த நிலைமை வந்து விடாமல். எனவே சமூகத்தை பற்றிய சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே கவலையோடு எப்பொழுதுமே துவா கேட்டுக் கொண்டே இருக்க வேண்டும், முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் ஒரு சகோதரி, அவளுடைய பெயர் பாத்திமா. மாற்று மதத்தவனை திருமணம் செய்து கொண்டாள். போய் பேசினார்கள். அவள் சொல்லுகிறாள், இன்று எனக்கு பேச முடியாது, நான் அவசரமாக அனுராதபுர பன்சலைக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. எதற்காக வேண்டி அதை மாத்திரம் சொல்லுங்களே என்று கேட்ட பொழுது, நானும் என்னுடைய கணவரும் நான் மாற்று மதத்த ஒருவனை திருமணம் செய்திருக்கிறேன், அவருக்கும் எனக்கும் திருமணம் செய்து குழந்தை இல்லாமல் இருக்கிறது, அனுராதபுர பன்சலைக்கு சென்று ஒரு நேர்ச்சை வைப்பதற்காக வேண்டி தயாராக இருக்கிறோம், பிறகு பேசிக் கொள்வோம். மேலான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்கிருக்கிறது இஸ்லாத்திலே பிறந்தவர்கள், இஸ்லாத்திலே வளர்ந்தவர்கள் ஓரிரு மாதங்களுக்குள்ளே ஏற்பட்ட தொடர்பின் காரணமாக இஸ்லாத்தை விட்டே சென்று விட்டார்கள். இதற்கு நாம் ஒவ்வொருவர்களும் காரண கருத்தாக்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருல் குருனி கருணி, காலங்களில் எல்லாம் சிறந்த காலம் என்னுடைய காலம். அதுபோல உங்களிலே சிறந்தவர்கள் யார் என்றால், உங்களுடைய மனைவிமார்களிடத்திலே யார் சிறந்தவர்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள். அது மார்க்கத்தினுடைய விடயங்களிலே என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், வயது வந்தவர்கள் யாரோடு வேண்டுமானாலும் பேசலாம், யாரோடு வேண்டுமானாலும் கதைக்கலாம், அதிலே நான் தடை போடுவதில்லை. ஏன், என்னுடைய மனைவி எனக்கு நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய நம்முடைய முஸ்லீம்களும் இருக்கிறார்கள். மேலான நல்லவர்களே, அப்படியான நிலைமைகள், அப்படியான குடும்பங்கள் கடைசியிலே கண்ணீர் வடிப்பதை பார்க்கின்றோம். கலியாண வீடுகள், வலிமா வீடுகள், ஏனைய விருந்துபசாரங்களுக்கு செல்கின்றவர்கள் மனைவியும் மக்களும் ஒழுக்கமாக ஓரத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். வாருங்கள், இதுதான் என்னுடைய மனைவி பேசுங்கள், இதுதான் என்னுடைய மக்கள் பேசுங்கள் என்று விட்டு அப்படி உறவுகளை சாட்டிவிட்டு ஒதுங்கக்கூடிய எத்தனையோ தலைவர்களும் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாளிலே, கியாமத்து நாளிலே சுரக்கத்தை அல்லாஹ் ஹராமாக்க கூடிய கூட்டத்திலே ஒருவர்கள் தான் தையூஸ். யார் என்றால், மானம் இல்லாதவர்கள், சூடு சுரணை இல்லாதவர்கள். என்ன தெரியுமா, என்னுடைய மனைவி யாரோடும் பேசலாம், என்னுடைய வயது வந்த மக்கள் யாரோடும் பேசலாம், அதிலே நான் தடை போடுவதில்லை. கண்ணியமான நல்லவர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, நமக்கென்று ஒரு ஆட்டோ, நமக்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு ஆட்டோ, அது முஸ்லீமா காஃபிரா என்பது இல்லை, தக்குவா உள்ளவரா தக்குவா இல்லாதவரா என்பது இல்லை. அவர்களுக்கு தெளிவோடு சொல்லுகிறோம், என்னுடைய மனைவி இன்னொரு பயணம் போயிருக்கிறது, அழைத்துக் கொண்டு போ. என்னுடைய வயது வந்த மகள் கிளாஸ் போக வேண்டும், படிப்புக்காக வேண்டி போக வேண்டும், அழைத்துக் கொண்டு போ என்று சொல்லுகிறோம். கடைசியிலே, கடைசியிலே என்ன நடக்கிறது, 18 வருடம், 20 வருடம் கண்ணை இமை காப்பது போல காத்துக் கொண்டிருந்த மகள் ஆட்டோ ஓட்டுகின்றவனோடு ஓடி சென்ற வரலாறுகள் நிறைய இருக்கிறது சமூகத்திலே. என்ன காரணம், அது அவர்கள் அல்ல, அந்த தப்புக்கு அவர்கள் காரணமானவர்கள் அல்ல, யார், பொறுப்பானவர்கள். எனவேதான் கண்ணியமான நல்லவர்களே, கடைசியிலே என்ன நடக்கிறது, மதம் மாறி இஸ்லாத்தை விட்டு விலகிவிட்டார்கள். அப்படியே வாழ்ந்து குடும்ப வாழ்க்கையை நடத்தி பெட்டியிலே போகக்கூடிய கவலையான காட்சிகளை நாளுக்கு நாள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அண்மையிலே 3-4 மாதங்களுக்கு முன்னாலே நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், இரத்தினபுரையிலே திம்புலாகலை பிரதேசத்திலே நடந்த ஒரு சம்பவம். அதை பெரிய சம்பவம் சுருக்கமாக சொல்கிறேன், நேரம் சுருக்கமாக இருக்கிறது. ஒரு சகோதரர் அவருடைய மனைவி வெளிநாடு சென்று விட்டால், 6 வயது 7 வயது பிள்ளையை பராமரிக்க முடியாது என்பதற்காக வேண்டி ஒரு மதரசாவுக்கு கூட்டிக் கொண்டு போகிறார். மதரசாவிலும் எத்தனையோ சட்ட திட்டங்கள் இருக்கிறது, இவருக்கு தேவைக்கு போல சேர்க்க முடியுமா. சொன்னார்கள், இவருக்கு சிறிய வயது, கொஞ்சம் வயதானது, ஒரு 10-12 வயதிலே அழைத்து வாருங்கள், சேர்த்துக் கொள்வோம். இவருக்கு வந்த கோபத்தினாலே, என்னுடைய மகனை மதரசாவிலே சேர்க்கவில்லை என்ற கோபத்தினாலே அவருடைய ஊரிலே இருந்த விகாரைக்கு அழைத்து சென்றார். விகாரைக்கு அழைத்து சென்று சொன்னார், என்னுடைய மகனை வைத்துக் கொண்டு 1.5 லட்சம் தள்ளி தாருங்கள், என்னுடைய மகனை வேண்டும் என்றால் எது வேண்டும் என்றாலும் செய்யலாம். விகாரையிலே இருந்தவர் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதும் அப்படித்தான், முஸ்லீம்களை மதம் மாற்ற வேண்டும். 1.5 லட்சம் பணத்தை கொடுத்து விட்டு அந்த 6-7 வயது சிறுவனை ஒரு துறவியாக மாற்றினார். ஊடகங்களிலே என்ன வந்தது, பத்திரிகைகளிலே என்ன வந்தது, 6 வயது சிறுவன் மதம் மாறி ஒரு துறவியாக மாற்றப்பட்டு விட்டான் என்று வந்தது. இந்த இலங்கையை 500 வருடங்கள் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்தார்கள், எந்த ஒரு முஸ்லீமும் மதம் மாறியதாக வரலாறே இல்லை. கண்ணியமானவர்களே, இப்படியான கவலையான நிகழ்வுகள் ஏராளம் இருக்கிறது, இன்னும் இருக்கிறது. எனவே அந்த 1.5 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொடுத்து அந்த பிள்ளையை மீண்டும் இஸ்லாத்தின் பக்கம் அதற்கு பொறுப்புரியவர்கள் அழைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ரஹமத்து செய்வானாக. கண்ணியமானவர்களே, இது போன்று சமூகத்திலே ஏராளமான விடயங்கள் இருக்கிறது. நாம் ஒவ்வொருவர்களும் குறைந்த அளவு தொழுகின்றவர்கள், நாம் என்ன செய்ய வேண்டும், தொழுகை இல்லாதவர்களை தொழுகையின் பக்கம் அழைக்க வேண்டும். ரமலானுடைய காலம் வருகின்றது, பாவங்களை செய்து கொண்டு தெரிந்து கொண்டே பாவம் செய்யக்கூடாது. ஏன் சாபாக்களுடைய நிலைமை அப்படி இல்லை, தெரிந்தார்கள் பாவம் என்று உலகத்திலேயே தண்டனையை பெற்றுக் கொண்டார்கள். மாடா மாளிகைகளிலே சீமானாக வாழ்வதை விட ஓலை குடிசையிலே ஈமானோடு வாழ வேண்டும் என்று நினைத்தவர்கள் சாபாக்கள். எனவே நபியுடைய உம்மத்தாகிய நாங்கள் நபியுடைய கவலையை, நபி இந்த உலகத்துக்கு வருகின்ற பொழுது உம்மத்தினுடைய கவலையிலே வந்தார்கள், மௌத்தாகின்ற பொழுது உம்மத்தினுடைய கவலையிலே மௌத்தானார்கள், நாங்களும் நம்முடைய சூழலை இருக்கக்கூடியவர்களை கண்காணித்துக் கொள்ள வேண்டும். எத்தனையோ நம்மவர்கள் மாற்று மதத்தவர்களை திருமணம் செய்து கொண்டு அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சொல்லி கேட்பார்களா என்று நாம் யாரும் நாமே விடைக்கு பதிலுக்கு விடையாக வாழ்ந்துவிடக் கூடாது. நான் சொல்லி அவர் கேட்பாரா என்ற பதிலையும் கேள்வியையும் பதிலையும் நானே சொல்லி நானே விடையை சொல்லிக் கொள்ளக் கூடாது. நான் சொல்லுவோம், அல்லாஹ்வுடைய கையிலே இதாயத் இருக்கிறது என் எண்ணத்தோடு சொல்லுவேன். மேலான நல்லவர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த விடயத்தை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். ஒரு நாள் ஒரு இடத்திலே இதே ஜும்ஆ குத்பாவை ஓதிய பொழுது, ஜும்ஆவுடைய பிரசங்கம் முடிந்ததற்கு பின்னாலே ஒரு சகோதரர் என்னை சந்தித்தார். அவர் அழுதார், சொன்னார், நானும் இப்படியான நிலைமையிலே தான் இருக்கிறேன். என்னுடைய மனைவி ஆரம்பத்திலே இஸ்லாத்துக்கு வருவதாக சொன்னால் திருமணம் செய்து கொண்டேன். திருமணம் செய்து 1 மாதத்திலே அவளுடைய மதத்தின்படி அவளுடைய மதத்தினுடைய ஆலயத்துக்கு அவள் சென்று விட்டாள். நான் பள்ளி வாசலுக்கு வருகிறேன், அவள் அவளுடைய மதத்தினுடைய ஆலயத்துக்கு செல்கிறாள். இப்படியே வாழ்க்கை நடந்து விட்டோம். இப்பொழுது 2 வயதான பெண் மக்களும் இருக்கிறார்கள். இப்பொழுது நான் என்னுடைய ஆசை, நான் மௌத்தாகின்ற பொழுது என்னுடைய ஜனாசாவை பள்ளி வாசலிலே கொண்டு வைத்து தொழ வைத்து நான் சந்தூக்கிலே போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் என்னுடைய மனைவி சொல்லுகிறாள், நீ மௌத்தாகினால் உன்னை பெட்டியிலே தான் கொண்டு போவதற்கு வழி வைப்பேன், என்ன செய்வது? மேலான நல்லவர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இப்படி குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் நிறைய இருக்கிறார்கள். எனவே வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், முயற்சி செய்வோம். இனி வரும் சமூகத்தையாவது தலைமுறையாவது நாம் கவலைப்படுவோம். இந்த வனாத்தமுள்ள போன்ற பிரதேசத்திலே தெரிந்தவர்கள் உறவினர்கள் இருக்கிறார்கள் என்றால் முயற்சி செய்யுங்கள், முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக நம்முடைய முயற்சி, நாம் மௌத்தாகிவிட்டாலும் அவர்கள் நல்லவர்களாக வாழ்ந்து முஸ்லீம்களாக மௌத்தானால் அந்த நன்மை நம்முடைய கபருக்கு வரும். அல்லாஹ்வை சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மௌத்தாகாதீர்கள். எனவே அல்லாஹு தஆலா நம்முடைய உலக வாழ்க்கையை பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ், நாங்கள் முஸ்லீம்களாக வாழ்வதை போலவே நாங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரத்திலே முஸ்லீம்களாகவே எங்களை மௌத்தாக்குவாயாக. யா அல்லாஹ், நம்முடைய முஸ்லீம்களில் எல்லாம் யார் யாரெல்லாம் மதம் மாறி அப்படியாக பாத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் கண்ணியப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நமக்கு கல்வியை கற்றுக் கொடுத்த நம்முடைய உஸ்தாதுமார்கள் ஆசிரியர் ஆசிரியருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய மனை மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வாஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.